بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صلی علی محمد وعلی آل محمد کما صلیت علی ابراہیم وعلی آل ابراہیم انک حمید مجید اللہم بارک علی محمد وعلی آل محمد کما بارکت علی ابراہیم وعلی آل ابراہیم انک حمید مجید پھر انبرکم پھر مدبرکم مریے اللہم واللہ اللہ وین نلڑی ارگلین اللہ وڑیے مابرم کربی இந்த நேரத்தில் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அதன் அடிப்படையில் பள்ளிவாசலில் இசா தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்க உபதேசங்களை கேட்பதற்காக ஆர்வத்தோடு நாம் இங்கே ஒன்று குழும்பியிருக்கிறோம். உலகில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், இதற்காக அவர்கள் நேரத்தை ஒதுக்குவார்களா என்றால் பலருடைய நிலைமை அவ்வாறு இல்லை என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு மொழி தெரியும், நேரம் ஓய்வு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த எண்ணத்தை வழங்கி நல்ல விஷயத்தின் மீது ஒரு ஆர்வத்தை, ஒரு அன்பை, அதன் மீது ஒரு நேசத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் ஒரு அடையாளம் என்று கூட நாம் சொல்லலாம். அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களிடத்திலே இந்த நற்குணங்கள் இருக்கும். அவர்கள் நன்மையை தேடி திரிவார்கள். எங்கெங்கெல்லாம் நன்மை இருக்குமோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படுமோ அந்த சபைகளை நோக்கி ஆர்வத்தோடு பங்கு கொள்வார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்று சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லி ஹாதா, இதற்காக நமக்கு வழிகாட்டிய இந்த எண்ணத்தை ஏற்படுத்திய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒமா குன்னாலி நஹ்ததிய லவ்லா அன் ஹதான அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் இந்த எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தாவிட்டால், இந்த வழியை காட்டாவிட்டால் நாம் நேர்வழி அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு சபையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்பான சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்தான். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். வணக்கம் என்பது நம்முடைய உள்ளத்தில் மன தூய்மையோடு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அதை உரித்தாக்கி வேற யாருக்கும் அந்த வணக்கத்தை செய்யாமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே புரிய கூடிய காரியம்தான் வணக்கம் என்பது. அதான இபாதத். செயல் மட்டும் இபாதத் அல்ல, உள்ளமும் இபாதத். உள்ளம் சரியாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருந்து அந்த வணக்கம் துவங்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை இவர்கள் வணங்க வேண்டும் என்று இவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். முக்லிஸீன லஹுத்தீன், தீனை மார்க்கத்தை மன தூய்மையோடு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இவர்கள் செய்த நிலையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும்? மன தூய்மையோடு வணங்க வேண்டும்.
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான். சும்மா எல்லோரும் வணங்குகிறார்கள், நம்மளும் வணங்கி விட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் உள்ள காரியம் அல்ல அது. அல்லாஹை நாம் வணங்க வேண்டும். எந்த வணக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? மன தூய்மையோடு அந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும். வேறு எந்த கெட்ட நோக்கங்களும் அதில் கலந்துவிடக் கூடாது. தவறான எண்ணங்கள், தவறான நோக்கங்கள் கலந்துவிடுமேயானால் அப்போது அது பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் அதை ஒரு காலம் பொருந்திக் கொள்ளவே மாட்டான். பல ஹதீஸ்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதை நாம் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதாக இருக்க வேண்டும். அதிலே யாரையும் நாம் கூட்டாக்க கூடாது. ஃபமன் கான இர்ஜு லிகா ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்லறங்களை செய்யுங்கள். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் இறைவனை வணங்குவதில் அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்க வேண்டாம். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். அந்த வணக்கத்தில் வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, கூட்டு சேர்த்துவிடக் கூடாது. அப்ப இது ஒரு வகையான ஷிர்க். எது? வணக்கத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டு சேர்க்கிறது. சிறுக்குடைய வகைகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சஜிதாவை ஒரு கல்லுக்கோ மரத்துக்கோ செய்தால் இணை வைப்பு. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் கேட்டால் அதுவும் இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்தால் அதுவெல்லாம் இணை வைப்பு. இதெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து வைத்திருப்போம். சிறுக்குடைய வகைகள், சிறுக்கிலே மிக முக்கியமான ஒரு வகை இருக்கிறது. அது அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே அதிகமாக ஊடுருவும் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அது ஷிர்க்கு தான். அல்லாவை மட்டும் வணங்கிக் கொண்டிருப்பார்கள், தௌஹீத்வாதிகளாக இருப்பார்கள், அல்லாவுக்கு இணை வைக்காத முஸ்லிம்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு இணை வைப்பு இருக்கும். பொதுவாக ஒரு மனிதன் இணை வைத்து விட்டால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான், முஸ்லீமாக இருந்தால் இணை வைக்க மாட்டான். இதுதான் இணை வைப்புக்கும் இஸ்லாமிற்கும், இணை வைப்பிற்கும் ஈமானுக்கும் உள்ள நேர் எதிரான ஒரு நிலை. ஆனால் இன்னொரு நிலை இருக்கிறது. ஒரு மூமினிடத்திலே அவன் மூமினாக இருப்பான், முஸ்லீமாக இருப்பான், ஆனால் அவனிடத்திலே ஒரு இணை வைப்பு இருக்கும். இந்த இணை வைப்பால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான், ஈமானை விட்டு வெளியேறிவிட மாட்டான். ஆனால் அவனிடத்தில் இணை வைப்பும் இருக்கும், ஈமானும் இருக்கும், இஸ்லாமும் இருக்கும், இணை வைப்பும் இருக்கும். அது மாதிரியான ஒரு நிலை, ஆபத்தான நிலை. இதுலதான் நம்ம ரொம்ப பயப்படணும். நம்ம அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோமா? யாராவது அந்த காரியத்தை செய்வோமா? செய்ய மாட்டோம். அல்லா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி பண்ணுவோமா? அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இதையெல்லாம் விட்டு விலகி இருக்கக்கூடிய நம்மிடம், இதையெல்லாம் கண்டு அரண்டு பயந்து ஓடக்கூடிய நம்மிடம், இதையெல்லாம் அருவறுப்பாக பார்க்கக்கூடிய நம்மிடம் வேறு ஒரு இணை வைப்பு வந்துவிடும். வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இணை வைப்பா, நம்மிடத்தில் இணை வைப்பா. நம்மிடத்தில் மட்டும் இல்ல, சஹாபாக்கள்கிட்ட கூட இது வரும் என்று நபி அவர்கள் பயந்தார்கள். இன்ன அஹ்வஃபமா அஹாஃபு அலைக்கும், உங்கள் விஷயத்தில் நான் மிகவும் அஞ்சுவது, மிகவும் பயப்படுவது. எதை? சிலை வழிபாட்டையா? அல்லாவுக்கு பெரிய இணை வைப்பை செய்வதையா? அது அல்ல. அஷ்ஷிர்குல் அஸ்கர், அஷ்ஷிர்குல் ஹஃபி, சிறிய இணை வைப்பு, மறைமுகமான இணை வைப்பு. இதைத்தான் நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா இதுலதான் ஒரு மூமின் விழுந்து விடுவான், ஒரு முஸ்லிம் தடம் புரண்டு விடுவான், பெரிய இணை வைப்புக்கு போக மாட்டான். அல்லாஹ் ஈமானை கொடுத்தவனை காப்பாற்றிய பிறகு மறுபடியும் அவன் குஃப்ருக்கு போவானா? நபி அவர்களே தெளிவாக சொன்னார்கள், கது ஐஸ ஷைத்தானா யாபத பி அருளைக்கும், நீங்கள் ஷைத்தானை வணங்க மாட்டீர்கள் என்று ஷைத்தானுக்கே நிராசை ஏற்பட்டு விட்டது. நம்ம ஷைத்தானை வணங்க, ஷைத்தானா யாரு? அல்லாஹ் அல்லாத வணங்குறதெல்லாம் ஷைத்தான் தானே, தாகூத்து தானே. ஷைத்தானை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் என்று ஷைத்தானை நிராசை அடைந்து விட்டான். அவனுக்கே ஒரு நிராசை வந்துருச்சு. என்ன நிராசை? இவங்க கல்லெல்லாம் வணங்க மாட்டாங்க, இவங்க அல்லாஹ்வுக்கு இணையெல்லாம் வைக்க மாட்டார்கள் என்று
சைத்தானே நிராசை அடைந்து விட்டான். ஏன்னா அது நடக்காத காரியம்னு வைங்களேன். தௌஹீதை சரியாக விளங்கியவன் மறுபடியும் இணைவைக்கு போக மாட்டான். சிறுக்கருடைய உபதேசத்தை புரிந்தவர்கள் மறுபடியும் அந்த இணைவைப்புக்குள் செல்ல மாட்டார்கள். சைத்தானுக்கு நிராசை ஏற்பட்டு விட்டது. ஆனால் சைத்தான் உங்களுக்கிடையே மனக்கசப்புகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். அதிலே அவன் ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இது எதுல வரும்? இந்த இதுல வந்து சிர்குல் ஹஃபி இருக்கிறது அல்லவா, மறைமுகமான இணைவைப்பு, சிர்குல் அசுகர் சிறிய இணைவைப்பு, இதை சைத்தான் ஏற்படுத்துவான் நம்மிடத்திலே. அது என்ன சிறிய இணைவைப்பு? இதைத்தான் நபி அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏன் மிகவும் பயப்படுகிறார்கள்? இதுலதான் மனிதன் விழுந்து விடுவார். ஒரு மூமின் விழுவான், ஒரு முஸ்லீம் விழுவான், அல்லாவை நம்புகிறேன் சொல்லக்கூடியவனாக இருப்பான், நோன்பு நோற்கக்கூடியவனாக இருப்பான், தர்மம் செய்யக்கூடியவனாக இருப்பான், அவனிடத்தில் நிறைய நல்ல அமல்கள் கூட இருக்கும், எவ்வளவோ நல்ல காரியங்களை இஹ்லாஸோடு செய்வான், எல்லாம் இருக்கும். அவனிடத்தில் இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்து அவனை நரகத்திலே தள்ளிவிடும். சிர்குல் ஹஃபி, மறைமுகமான இணைவைப்பு, சிறுக்குள் அசுகர் சிறிய இணைவைப்பு. அது என்ன இணைவைப்பு, சிறிய இணைவைப்பு? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுவதற்காக நிற்கிறான், அவன் தொழுகிறதுக்காண்டி போறான், அல்லாவுக்காகத்தான் தொழுகிறான். இந்த தொழுகையின் மூலம் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தான் போகிறான். இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் நமக்கு நன்மையை தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் அந்த காரியத்தை அவன் துவங்குகிறான், ஆரம்பம் செய்கிறான். ஆரம்பம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, தொழுதும் கொண்டிருக்கிறான் இஹ்லாஸோடு. ரெண்டு மனிதர்கள் வருகிறார்கள், இவன் தொழுவதை பார்க்கிறார்கள். அதுவரைக்கும் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்முடைய முகத்துக்கு முன்னால் நிற்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுது கொண்டிருந்த இந்த மனிதன், ரெண்டு பேர் வந்தவுடன், நம்மளை தொழுகையாளின்னு சொல்லணும், நான் தொழுகிறேன், நம்மளை இறையேற்றம் உள்ளவரும் சொல்லணும். அவங்களுக்கு முன்னாடி எப்படி ருக்கு நீட்டுறது, சஜ்தாவை நீட்டுவது, அவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவது, இவனுடைய அந்த செயலின் ஆரம்பம் இந்த எண்ணமாக இருந்ததா? அவன் ஆரம்பிக்கும் போது, இந்த தொழுகையை ஆரம்பிக்கும் போது இந்த எண்ணத்திலே ஆரம்பிச்சான்? அவன் அந்த எண்ணத்தில் ஆரம்பிக்கல, நல்ல எண்ணத்துலதான் ஆரம்பிச்சான். நல்ல எண்ணத்துலதான் அந்த வணக்கத்தையே துவங்கினான். ஆனால் இப்ப என்ன வந்துருச்சு, அந்த தௌஹீத் அந்த நல்ல சிந்தனையோடு இப்ப இணைவைப்பு கலக்குது. இவருக்காக மக்கள் பார்க்கறதுக்காக அவன் தொழுக ஆரம்பிக்கிறான். அப்ப இது இணைவைப்பு. கூட்டு சேர்க்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல யாருடைய திருப்தி எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டான்? மனிதனுடைய திருப்தியை, மனிதனுடைய புகழை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஆக வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இவன் செய்யணும். ஆனால் என்ன செய்கிறான்? மனிதர்களுக்காகவும் செய்கிறான், அல்லாஹ்வுக்காகவும் செய்கிறான். ரெண்டு வருதுல, இவ அல்லாஹ்வுக்காக செய்யலன்னு சொல்ல முடியுமா? இவ வந்ததே அல்லாஹ்வுக்காக செய்யத்தானே வந்தான், அதான் அவனுடைய நோக்கம், அதான் பிரதானமான நோக்கம். இந்த ரெண்டு பேர் வராம விட்டுருந்தாங்கன்னா இவன் எப்படி தொழுதிருப்பான்? அல்லாஹ்வுக்காகவே தொழுதிருப்பான். அது இணைவைப்பே இல்லாம முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வணக்கமா இருக்கும் அது. ரெண்டு பேர் வந்தோடனே இவன் எண்ணத்தை மாத்தி விட்டு என்ன செஞ்சான்? இந்த சிறிய இணைவைப்பில் விழுந்து விட்டான். இதுதான் சிறுக்குள் ஹஃபி, சிறுக்குள் அசுகர் என்பது. இது நமக்கு வரலாம். நம்ம தொழுதுவிட்டு இருக்கும் போது யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க பார்ப்பாங்க, அவ சொல்லுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம எண்ணத்துல என்ன, மனசுல என்ன வரும்? பாக்குறாங்க, நம்மளை பத்தி நல்ல புகழ்வாங்க, நம்மளை தொழுகிறோம் நினைப்பாங்க, நம்மள ஒரு வணக்கசாலின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் வரும், சைத்தான் போடுவான், வராதுன்னு சொல்ல இயலாது, செய்தா மனசுல போடுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை அப்படியே தொடர்ந்துடக்கூடாது. அவது இல்லாத மனசான், இது அல்லாவுக்காக நான் சொல்லுகிறேன், எனக்கு யாருடைய திருப்தியும் வேண்டாம் என்று நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல செய்தானிடம் வந்து பாதுகாப்பு தேடி அந்த எண்ணத்தை உதறிவிட வேண்டும். இதுதான் இஹ்லாஸ் என்பது. இத உதறல, இந்த இடத்துல நம்ம நிதானிக்கல, சுதாரிக்கவில்லை, நம்ம எங்க போயிருவோம்? நரகத்துல போயிருவோம், ஆபத்துல விழுந்துருவோம். ஏன்னா தக்குவாதாரிகள் சுதாரிப்பார்கள். இன்னல்லதி நத்தகவ் இதா மஸ்தகம் தாயிப்பு மினஷ் சைத்தான். தக்குவாதாரிகள் யார் என்றால்,
சைத்தானுடைய தீண்டுதல் ஏற்பட்டால் ததக்கரு சுதாரித்துக் கொள்ள உடனே விழித்து விடுவார்கள். பைதாக முபுசிருன் உடனே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள், சுதாரித்துக் கொள்வார்கள், விழிப்புணர்வு பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த மாதிரி என்ன வருதா, அப்ப உடனே நினைச்சு சுதாரிச்சுன்னு, ஆஹா சைத்தான் வந்துட்டானே நம்மிடத்துல, அல்லாஹ் நான் உனக்காக தொழுகிறேன், எனக்கு யாருடைய திருப்தி எனக்கு தேவையில்லை. மனசுல என்ன செய்யணும், அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி அந்த எண்ணத்தை நம்ம நிராகரிக்கணும். அந்த எண்ணத்தை என்ன செய்யணும், நம்ம நிராகரிக்கணும். இப்படி செஞ்சோம் என்றால் நம்ம இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுகிறது. நம்ம சிறிய இணைவைப்பில் விழாமல் கவனமாக இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. இந்த சிறிய இணைவைப்பில் விழுந்தவர்களுக்கு தான் மறுமையில முதல் ஜட்ஜ்மெண்ட், முதல் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு, சிறிய இணைவைப்பில் விழுந்தவங்களுக்கு. பெரிய பெரிய காபிர்களுக்கு எல்லாம் அடுத்து தீர்ப்பு வழங்குவான், எல்லா மக்களையும் ஒன்று திரட்டிய பிறகு அல்லாஹ் விசாரணை செய்வான். மூன்று பேருக்கு தீர்ப்பு சொல்லப்படும், அந்த மூன்று பேர்ல ஒரு ஆள் யார், மூணு பேர் அல்லாஹ் அழைப்பான். ஒரு மனிதர், அவர் அல்லாஹ்வுக்காக போரிட்டவர், தியாகம் பண்ணவர், உயிரையே அர்ப்பணம் செய்தவர், முஜாஹித். அல்லாஹ் அவரை கூப்பிடுவான், நீ என்ன செய்தாய், யா அல்லாஹ் நான் உனக்காக என்னுடைய உயிரே தியாகம் பண்ண. சொல்வார், நீ எனக்காக தியாகம் செய்தார், பொய் சொல்லுகிறாய், கதப்தனி பொய் சொல்லுகிறாய், எனக்காக செய்யவில்லை. இதையெல்லாம் செய்தால் என்ன நடக்கும், முஜாஹித் ஷஹீத் என்ற ஒரு பட்டம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டார், வீரர் தியாகி என்ற அந்தஸ்து கிடைக்கும். அதை எதிர்பார்த்துத்தான் இதையெல்லாம் செய்தாய், போ நரகத்துக்கு என்று அல்லாஹ் அவனை நரகத்திலே தள்ளிவிடுவான். அப்ப என்ன விளங்குகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கூட துணை என்ன செய்வான், தியாகம் பண்ணுவான். ஆனா என்ன எதிர்பார்ப்பான், அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கும், கெட்ட எண்ணமாக இருக்கும். நம்ம நினைச்சிடக்கூடாது, உயிரே தியாகம் பண்ணிட்டாருங்க, இவர் அவுளியா தாங்க, இவர் நேசர் தாங்க, இவர் எப்படிங்க கெட்டவரா இருப்பாரு. அப்படி அல்ல, ஒரு மனிதன் பேருக்காக புகழுக்காக எப்படிப்பட்ட நல்ல காரியத்தை கூட செய்வான், என்ன தியாகத்தை கூட செய்வான், அதான் நம்ம ஹதீஸ்ல பாக்கிறோம். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் போகக்கூடிய இடம் என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், நரகமாக இருக்கும். அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும், அந்த கெட்ட எண்ணத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். இன்னொரு மனிதன் யார், கொடைவள்ளல், கொடைவள்ளல் கொடுக்கிறான், கொடுக்கிறான். ஒரு மனுஷன் காசை சும்மா கொடுப்பானா, கொடுக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை பிறருக்கு வழங்குகிறான். கொடுத்து கொடுத்து கொடைவள்ளல் என்ற பட்டத்தை பெயரை வாங்கி இருக்கிறான். ஆனால் அவனுடைய எண்ணம் சரியா இல்ல. அல்லாஹ் அவனை அழைத்து கேட்பான், நீ என்ன செய்தாய், அல்லாஹ் நீ எனக்கு செல்வத்தை வழங்கினாய், அதையெல்லாம் நான் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்தேன், உனக்காக நான் கொடுத்தேன் என்று சொல்வான். அல்லாஹ் நீ பொய் சொல்லுகிறாய், நீ எனக்காகவா இவற்றையெல்லாம் செய்தாய், உன்னை மகான் என்று புகழ வேண்டும், கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும், தர்மகர்த்தா என்று உன்னை புகழ வேண்டும், இதற்காகத்தான் நீ செய்தாய், போ நீனும் நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் அவனை நரகத்தில் தள்ளிவிடுவான். அப்ப இவங்களா யாருன்னா, இந்த சிறிய இணைவைப்புல விழுந்தவங்க தான். மூணாவது மனிதர் யார், கல்விமான். யாரு, கல்விமான். அல்லாஹ் நிறைய அறிவை கொடுத்திருந்தான். கல்வி ஒரு மனிதனுக்கு வரலாம், அந்த கல்வி அவனிடத்தில் இஹ்லாஸையும் மன தூய்மையை தான் ஏற்படுத்த வேண்டுமே தவிர, கல்வி பெருமையையோ ஆணவத்தையோ அகம்பாவத்தையோ ஏற்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். பெரிய ஒரு அறிஞன், அவனுடைய அறிவை கொண்டு பிறர் பயன்பெற்றிருந்தார்கள், இவ்வளவு மக்கள் பயனடைந்தார்கள், ஆனால் அவனுடைய எண்ணம் சரியில்லை. மறுமையில் அவனும் வருவான், நீ என்ன செய்தாய், யாரெல்லாம் எனக்கு நீ அறிவை கொடுத்தாய், அந்த அறிவை நான் மக்களுக்கெல்லாம் பரப்பினேன், மக்களுக்கெல்லாம் அந்த கல்வியை நான் எடுத்து சொன்னேன், உனக்காகத்தான் இவையெல்லாம் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த நீனும் பொய் சொல்லுகிறாய், எனக்காகவா செய்தாய், ஊர் உலகத்தில் உனக்கு நல்ல பேரு தான், இதெல்லாம் எதுக்கு நீ செய்தா, மக்கள்லாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவர் பரப்புறாருங்க, கல்வியை மக்கள் இடத்துல போதிக்கிறார் என்றெல்லாம் மக்கள் பேசினாங்க. ஊர் உலகத்தில் அப்படித்தான் உனக்கு புகழ் அந்தஸ்து எல்லாம் இருந்தது, ஆனால் உன்னுடைய எண்ணத்தை நீ சரியாக வைக்கவில்லை.
அல்லாஹ் அவனை கூப்பிடுவான், நீ போய் சொல்லுகிறாய். ஏன் செஞ்ச தெரியுமா? லி யுகால ஆலிம், நீ ஒரு ஆலிம் என்று உன்னை மக்கள் எல்லாம் புகழ வேண்டும், அதற்காகத்தான் இதையெல்லாம் செய்தாய், நீனும் போ நரகத்துக்கு. நரகத்திலே அல்லாஹ் தள்ளி விடுவான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நம்ம எவ்வளவோ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில நம்மளால் ஆன முடிஞ்ச அமல்களை செய்கிறோம். இதுல நம்முடைய இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய தீமைகள் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அவ்வளவுதான், நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், அல்லாஹ் நரகத்திலே தள்ளி விடுவான். அதிலிருந்து நம்மளை காப்பாற்றணும். இதனாலதான் சகோதரர்களே, நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள், நமக்கு முன்னால் சென்ற சஹாபாக்கள் அமல்களை ரகசியமாக செய்ய பழகினார்கள். நல்ல ரங்களை யாருக்கும் தெரியாமல் அந்த ரங்கத்தில் ரகசியமாக அமலை செய்வதற்கு ஆர்வப்பட்டார்கள், ஆசைப்பட்டார்கள். நபி சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய அமல்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சஹாபாக்கள், ஒரு சில தாபிஈன்கள் குரான் ஓதுவாங்களாம், குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது வீட்டுக்கு வர்ற சத்தம் கேட்டுருச்சுன்னா ஓதிக்கொண்டு இருக்கும்போது அந்த குரானுக்கு மேல் ஒரு போர்வையை போர்த்தி மூடி விடுவார்கள். எதற்கு? நாம செய்யற இந்த காரியம் யாரும் பார்க்க வேண்டாம். ஏன்னா ஓதிக்கிட்டு இருக்கும்போது வருவாங்க, வந்து பார்த்து என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல மனுஷன் குரான் ஓதுறாரு, வணக்கசாலி, எனக்கு வேண்டாம் இந்த புகழே, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் உங்களுடைய அந்த உங்களுடைய பொருத்தம் எனக்கு வேண்டாம், நான் செய்யறாமல் எனக்கு என்னுடைய ரப்புக்கு மத்தியில் மட்டும் இருந்தா போதும், நான் எதிர்பார்க்க என்னுடைய ரப்பு இடத்துல அவனுடைய கூலி மட்டும்தான் எனக்கு வேண்டும். அப்ப அமல்களை என்ன செஞ்சாங்க, மறைச்சாங்க. இத அவங்க வெளிப்படுத்தினாலும் தப்பா? குரான் ஓதிட்டு இருக்கும் ஒரு ஆள் வர்றாரு, நம்ம அப்படியே ஓதுனா குரான் வச்சிருந்தா அது தப்பா ஆகுமா? தப்பு கிடையாது, குற்றம் இல்ல. ஆனா அவங்க பயந்தாங்க. என்ன பயம்? எங்க நம்ம இஹ்லாஸ்ல பாதிப்பு வந்துருமோ, இந்த பயம் நாம் அனைவருக்கும் வர வேண்டும். நம்ம எத்தனை பேருக்கு இந்த பயம் வருது சகோதரர்களே சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பயம் வருது? சைத்தான் போட்டுக்கொண்டு தானே இருக்கிறான் நம்முடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை. நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில, நம்ம வைக்கக்கூடிய நோன்புகள்ல, நம்ம ஓதக்கூடிய குரான்ல எவ்வளவு வஸ்வசாவை சைத்தான் ஏற்படுத்திட்டு இருக்கிறான். நமக்கு பயம் வரணும் போதோ, அந்த பயத்தினால நம்ம அமல்களை யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்யறதுக்கு நம்ம பழகணும். அது மாதிரி போருக்கு போனார்கள் அப்துல்லா இப்னு முபாரக், சில போர்க்களத்தில் எல்லாம் கலந்து கொண்டார்கள். எப்படி போவாங்க தெரியுமா? முகத்தை மூடிக்கிறாங்களாம், கவலை முகத்தை மூடிக்கிறாங்க. எதுக்கு? யாருன்னு தெரியக்கூடாது. போர்ல வீரதர்மா சண்டை போடுவோம், என்ன மாதிரி சண்டை போடுறார், இவர் தாங்க தியாகி, நாலு பேர் சொல்லி நம்ம மனசுக்கு பாலா போயிடக்கூடாது. யாரையாவது நாலு பேர் பேசுவாங்க நம்ம மனசுல, நம்மளை புகழ்ந்துட்டாங்க, எதுக்கு இது? அதுக்கு முகத்தை மூடிட்டோம்னா முடிஞ்சு போயிருமா இல்லையா? இப்படி இருந்திருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள். இரவிலே தொழுவார்கள், யாராவது வந்து விட்டால் அவர்கள் உறங்குவது போல நடிப்பார்கள். இப்பெல்லாம் நல்லடியாருடைய வாழ்க்கையில பாக்குறோம். இதெல்லாம் தப்பா? இது ஈமான்ல உயர்வான நிலை சகோதரர்களே. எது? அமல்களை ரகசியமாக்குறது, நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அந்தரங்கப்படுத்துறது. எனக்கும் என்னுடைய ரப்புக்கு மட்டும் இது தெரியட்டும், என்னுடைய ரப்பு எனக்கு கூலி வழங்கக்கூடியவன், நான் வேற எதை எதிர்பார்த்து இதை நான் செய்யல, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உங்கள யாருக்கும் தெரிய வேண்டாம், வேற யாரும் இதை பத்தி அறிய வேண்டாம். இது ஈமான்ல உயர்ந்த நிலை. அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை பாருங்க, சில வணக்க வழிபாடுகளை பகிரங்கமா செய்யலாம், அந்தரங்கத்திலையும் செய்யலாம். எது சிறந்தது? அந்தரங்கத்தில் சிறந்தது செய்வது சிறந்தது. நபி அவர்களுடைய ஹதீஸ்கள், நபி அவர்கள் ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான வணக்கங்கள் எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? அந்தரங்க வணக்கம், ரகசியமான வணக்கம், நமக்கும் நம்முடைய ரப்புக்கு மட்டுமே அறியப்பட்ட வணக்கம், வேறு யாரும் இதை அறிய முடியாத வணக்கம். அப்படி நாம எத்தனை பேர் எத்தனை வணக்கங்களை செய்திருக்கிறோம்? நபி அவர்கள் இது ஆர்வம் ஊட்டினார்கள்.
மன் காண மின்கும் மை எஸ்தி மின்கும் ஐ எக்கூன லஹு ஹபவும் இன் அமலின் சாலிஹ் ஃபல்யஃபஅல். உங்களில் யாருக்காவது ஒரு ரகசியமாக ஒரு நல்லறங்கள் செய்ய முடியும் என்றால் செய்து கொள்ளட்டும் ஆர்வமூட்டினார்கள். ஹபவும் இன் அமலின் சாலிஹ், சாலிஹான அமல் அந்தரங்கமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்தரங்கமாக, யாரும் அறியாமல் அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய வணக்கமாக இருக்க வேண்டும். இது மாதிரி நம்ம இடத்துல வணக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். என்ன உறுதிப்படுத்திக்கலாம்? நம்ம இடத்துல இஹ்லாஸ் இருக்குது. நம்ம இடத்துல இஹ்லாஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாம போகுது இல்லையா? சைத்தான் போடக்கூடிய இந்த வஸ்வசாவுல நம்ம இடத்துல இஹ்லாஸ் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கே டவுட் ஆகுது. அப்ப அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்துறது? எவ்வாறு உறுதிப்படுத்துறது? யாருக்கும் தெரியாம நல்லறங்களை ரகசியமா நீங்க செய்து விட்டால் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருமா இல்லையா? அல்லாவுக்காகத்தான் நம்ம செய்யறோம். மன தூய்மை. நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள், இது மாதிரியான அமல்களை உங்களால் செய்ய முடியும் என்றால் செய்து கொள்ளுங்கள். ரகசியமான அமல்களை, அல்லாஹ் மட்டும் பார்க்கக்கூடிய அமல்களை. தர்மங்கள் இருக்கிறது. தர்மம், அல்லாஹ் இந்த தர்மத்தை பற்றி திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன் துபுது சதகாதி ஃபனிஇமாஹிய. தர்மங்களை நீங்கள் பகிரங்கமாக செய்தால் அதுவும் நல்லதுதான். தர்மங்களை நீங்கள் பகிரங்கமாக செய்தால் அதுவும் நல்லதுதான். தர்மம் பகிரமா செய்யலாமா கூடாதா? இப்ப நான் உதாரணமா நான் சொல்றேன், சூர்யா நாட்டு மக்கள், சிரியா நாட்டு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, இந்த சபையிலே செய்யுங்கன்னு நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு என்ன என்ன வரலாம்? இவ்வளவு மக்களுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து தர்மம் பண்ணா அது புகழா வராதா? அது வந்து ஒரு புகழ்ச்சி மாதிரி ஆயிராதா? ஆகாது. ஏன்? வேற நல்ல நோக்கம் இருக்குது அதுல. என்ன? பிறரை தூண்டுவது. எதுக்கு பகிரங்கமாக செய்யணும், செய்யறது நல்லதுதான், அதுல நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? இதை நான் ஏன் இவ்வளவு பேருக்கு முன்னாடி செய்கிறேன் என்றால் நான் செய்வதை பார்த்து விட்டு இன்னும் நாலு பேர் செய்ய வேண்டும், அவர்களையும் தூண்டுவதற்காக. ஏன்னா சில மனிதர்கள் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் முன்னாடி உடனே வரமாட்டாங்க, ரெண்டு பேர் செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. அநேகமான மக்கள் அப்படி இருப்பாங்க. நபி அவர்கள் சஹாபாக்கள் முன்னாடி தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, மெம்பர்ல ஏறி யாருமே முன் வரல, ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாங்க. ஒரே ஒரு அன்சாரி தோழர் மட்டும் வந்தார், வந்து வெள்ளி நாணயங்களை நபி அவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தார். அதுவரைக்கும் முன்வராதவர்கள் எல்லாம் இந்த சஹாபி செய்த தர்மத்தை பார்த்து விட்டு பிறகு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சன்னத்தில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், இஸ்லாமிய மார்க்கத்தின் நல்ல ஒரு அழகான முன்மாதிரியை ஒருவர் மக்களுக்கு உருவாக்கி காட்டினால், ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ருமன் அமில பிஹா, அவருக்கு அதனுடைய கூலி உண்டு. அவரை பார்த்து யாரெல்லாம் அந்த நல்லமலை செய்தார்களோ அவர்களுடைய கூலியும் இவருக்கு உண்டு. மின் கைரி அயும் தச செய்யும் மின் உஜூரிஹிம், இவர்களுடைய கூலியிலிருந்து எதுவும் குறைந்தும் விடாது. அவங்களுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான், இவங்களுக்குரிய கூலியை கொடுப்பான், ஆனா இவருக்கு ரெண்டு மடங்கு கூலி. என்ன ரெண்டு மடங்கு? இவர் செய்த கூலியும் உண்டு, இவரை பார்த்து 50 பேர் ஒரு 50,000 ரியால் தர்மம் பண்ணாங்க, அவ்வளவு கூலி இவருக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு. இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தால கொடுக்கறான். அப்ப தர்மங்கள் பகிரங்கமாக செய்யலாம். செய்வதுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? பிறரை தூண்டுவதாக இருக்கணும். எண்ணம் தவறா போயிடக்கூடாது. ஆனால் எது சிறந்தது? ஒரு சில நேரங்கள்ல இப்படியும் நாம் செய்யலாம், ஆனா எல்லா நேரங்களிலையும் பகிரங்கமாக தான் செய்யணுங்கிற நிலை இருக்குதா? இல்ல. ஏழைகளுக்கு நீங்கள் அதை ரகசியமாக கொடுத்தால் பகுவ கயிறுலக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் எதை சிறந்தது என்று சொல்கிறான்? எதை சிறந்தது என்று சொல்கிறான்? ரெண்டு சொல்லப்படுது. ரகசியமாக செய்தால் அதுவும் நல்லதுதான், பகிரங்கமாக செய்தால் அதுவும் நல்லதுதான். நீங்கள் ரகசியமாக செய்தால் ஏழைகளுக்கு வழங்கினால் ஃபஹுவ கைருல்லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. எதை விட சிறந்தது? பகிரங்கமாக செய்வதை விட சிறந்தது. தர்மங்கள் எப்படி இருக்கணும்? ரகசியமா இருக்கிறது சிறந்தது, அது ஒரு படி மேல. அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம், யாரு கொடுக்கிறோம் தெரிய வேண்டாம். ஒண்ணுமே இப்பெல்லாம் இருக்கிறாங்க, சில மனிதர்கள் இருக்கிறாங்க சுபான் அல்லாஹ், தர்மத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சொல்லுவாங்க, கொடுத்துட்டு போய் சொல்லுவாங்க, இதை யாரு கொடுத்தார் என்பது தெரிய வேண்டாம், உரியவர்கிட்ட நீங்க கொடுத்துருங்க, என் பேரை சொல்லிடாதீங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்ப அது என்ன, அது என்ன நிலைமை? என் பேரை போட்டு ரசீது போட்டு கொடுங்க, அது கேட்டா தப்பு கிடையாது, ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் பேரே யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா. இது ஈமான்ல உயர்ந்த நிலை. இப்படிப்பட்ட வணக்கங்களை நம்ம செய்ய பழகிக்கிறணும். இது மாதிரியான வணக்கங்கள் ஏதாவது ஒன்னாவது இருக்கணும், ஒரு தொழுகையாவது இருக்கணும், ஒரு நோன்பாவது இருக்கணும், ஒரு தர்மமாவது இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். எதுவுமே இல்லாம நம்ம இருந்துடக்கூடாது. சில இமாம்கள் நூற்களை தொகுத்தாங்க, பிரயோஜனமான நூற்கள், அந்த நூற்களை கூட இன்னைக்கு உலகம் எல்லாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த நூலை எழுதியவர்ங்கிற பேர் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நூலை மக்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா அந்த நூலை எழுதிய இமாமுடைய பேர் யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட நூற்கள் இருக்கிறது, ஆனா காலமெல்லாம் அந்த நூல் இருந்து கொண்டே இருக்கிறது. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த நூல்களை மக்கள் பயன்பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் யாரு என்று தெரியவில்லை. ஏன் நூல் இருக்குது, நூலை எழுதின ஆசிரியர் தெரியலையா? ஏன் சகோதரர்களே, ஏன், என்ன காரணம்? அவங்களுடைய இஹ்லாஸ், என் பெயர்லாம் வேண்டாம், நான் எழுதின நூல் மக்களுக்கு பயன்பெற்றால் போதும், அதன் மூலம் எனக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்படி ஒரு அறிஞர் இருந்தார், அவர் இதையெல்லாம் செய்ய, அது எனக்கு தேவையே இல்லை. அதனாலதான் பேர்களை கூட அவங்க என்ன செய்யல, தங்களுடைய நூல்களுக்கு முன்னாடி எழுதாம விட்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வி நல்லடியார்களே, நாளைக்கு மறுமை நாளில் சூரியன் நம்முடைய தலைக்கு பக்கத்திலே இருக்கும். அந்த நேரத்தில் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல், செருப்பு இல்லாமல், ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நம்ம இருப்போம். அந்த வெப்பத்தை தாங்க முடியுமா? சூரியன் தலைக்கு பக்கத்தில் நெருங்கினால் உடம்புல வேர்வைகள் எல்லாம் கொட்டும். சில பேருக்கு கரண்ட வரைக்கும், சில பேருக்கு முட்டு வரைக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேர் அந்த வேர்வை நீரிலேயே மூழ்கி போயிருப்பார்கள். அவ்வளவு அந்த நிலை, இக்கட்டான நிலைமை. அந்த நேரத்தில் அல்லாஹ் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும் அரிசுடைய நிலை தருவான். அந்த ஏழு தன்மை உள்ளவர்களுக்குத்தான் அந்த அந்தஸ்து. யாருக்கு அந்த அந்தஸ்து? ஏழே ஏழு தன்மை உள்ளவர்களுக்குத்தான் அந்த அந்தஸ்து. அந்த ஏழு தன்மைகள்ல இரண்டு தன்மை என்ன தெரியுமா? ரகசியமாக நல்லறங்கள் செய்தவர்கள். எப்படி செய்தவர்கள்? ரகசியமாக நல்லறங்கள் செய்தவர்கள். ரஜுலுன், ஒரு மனிதர், வலதுகையில் கொடுக்கக்கூடிய தர்மம், வலதுகையில் கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகைக்கு தெரியாது. அவர் எப்படி தர்மம் கொடுத்திருக்கிறார்? இந்த கைதான கொடுக்குது, இதுக்கு தெரியாது. இது இலக்கியமா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். கை அறியுமா? இந்த கை கொடுத்தா இந்த கைக்கு தெரியாது, இதுக்கு தெரியும். கைக்கு எப்படிங்க தெரியும்? நபி அவர்கள் அதை சொல்லி காட்டுறாங்க, அதை யாருக்குமே தெரியாது, அப்படி தர்மம் செய்தவர் என்பதை. இதைவிட ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். கைதான ஒரு மனுஷன், இந்த கை இந்த கை பக்கத்து பக்கத்தில் இருக்குது. சொல்ல போனா இந்த வலது கை இடது கை எப்படி இருக்கிறது? பக்கத்தில் இருக்கிறது. நபி அவர்கள் உடம்பினோடு பின்னி பிணைந்து அருகில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகள் விஷயத்திலே இப்படி சொல்கிறார்கள். அப்ப மற்றவங்க விஷயத்தில் அவர் எப்படி இருந்திருப்பார்? யாருக்குமே தெரியாது. அப்படி ரகசியமா தர்மம் செய்தவர். துனியாவை தருகிறார், ஆனால் அவர் துனியாவில் இருந்து எதையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, எதையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ரகசியமாக தர்மம் செய்கிறார், ரகசியமாக தர்மம் செய்கிறார். இவரை அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான்? அழைப்பான்.
கோடான கோடி மக்கள் குழும்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இவரை மட்டும் அழைத்து அரிசுடைய நிலை அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொள்வான். உனக்கு அரிசுடைய நிழல் உண்டு வா என்று அழைப்பான். அந்த கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே அந்த மனிதர் எழுந்து வந்து அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே அவர் ஒதுங்குவார் என்றால் இது அந்த மனிதருக்கு எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், இது எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து, யாருக்கு இது உண்டு? எனக்கு யாருடைய திருப்தியும் எனக்கு வேண்டாம், என்னை தர்மகர்த்தா என்று யாரும் என்னை புகழ வேண்டாம், நான் தர்மம் செய்வதை பார்த்துவிட்டு யாருடைய உள்ளத்திலும் என்னை பற்றி நல்ல மதிப்பு ஏற்பட வேண்டாம், அது எனக்கு தேவையே இல்லை, என்னுடைய ரப்புடைய திருப்தி எனக்கு கிடைத்தால் போதும், அவனுடைய மன்னிப்பு கிடைத்தால் போதும், அவனுடைய சொர்க்கம் எனக்கு கிடைத்தால் போதும் என்று அந்த ஒன்றை மட்டுமே எதிர்பார்த்து ரகசியமாக தர்மம் செய்கிறார் அல்லவா, அந்த ஈமானுக்கு அந்த இஹ்லாசுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய சிறப்புதான் இது. அதற்காக அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறான். இப்படி கண்ணியப்படுத்துகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மங்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படித்தான் தர்மம் செய்தார்கள். வரலாற்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு விருந்தாளிக்கு நபி அவர்கள் யாருக்கு இவர் விருந்தளிப்பார்னு கேட்டாங்க. ஒரு அன்சாரி தோழர் நான் விருந்தளிக்கிறேன் என்று அவரை அழைத்து சென்றார். வீட்டிலே உணவு இல்லை. கடைசி என்ன செய்தார்கள்? குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது, மனைவியும் கணவனும் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். உணவு யாருக்கு? குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? நமக்கு கூட இல்லையா? கவலையை விடுங்கள், மனைவி ஆலோசனை சொல்கிறார்கள். குழந்தை உணவை விருந்தாளிக்கு கொடுத்து விடுவோம், குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டி உறங்க வைத்து விடுவோம், நம்ம பத்னியோட நம்ம தூங்கிடுவோம் காலையில். அப்ப விருந்தாளி சாப்பிட மாட்டாரே, வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டா தானே விருந்தாளி சாப்பிடுவாரு. அப்ப என்ன செய்யறது? நீ விளக்க ஏத்துற மாதிரி விளக்க அணைச்சு விட்டுரு, இருட்டாயிரும், நம்ம சாப்பிட மாதிரி நடிச்சுக்கிடுவோம், வந்த விருந்தாளிக்கு கொடுப்போம். இதுதான் இஹ்லாஸ். நடிப்பு, நாடகம். எதற்கு இந்த நடிப்பு, எதற்கு இந்த நாடகம்? வந்த விருந்தாளியை உபசரிப்பதற்காக, தங்களுடைய ஏழ்மையை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்காக இவ்வளவு தியாகத்தை அவர் செய்தார். காலையிலே வந்து எங்களை விருந்தாளி அவர் வந்தார் தெரியுமா, நேற்று நான் அவருக்கு சாப்பாடு போட்டேன். இத்தனை பேர் விருந்து கொடுத்து விட்டு சொல்லி காட்டுகிறார்கள். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட எப்படி இருந்துச்சு? எல்லா பேருக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு இப்படி சொல்லுவாங்க. எதுக்கு? அந்த சாப்பாட்டை பற்றி கேட்கிறவங்களுடைய நோக்கம் அல்ல, நான் விருந்து கொடுத்தேன் என்பதை காட்டுவதற்கு. பட்டினியோடு இரவை கழித்திருக்கிறார்கள், பச்சிலும் குழந்தைகள் பட்டினியோடு அந்த குடும்பமே உறங்கி இருக்கிறது, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். காலையில் அந்த சஹாபி நபி அவர்களிடம் ஒன்றுமே நடக்காதது போல வருகிறார். யார்ட்டையும் சொல்லல, ஒன்றுமே நடக்காதது போல வருகிறார். ஆனால் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி விட்டான். அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி எல்லா மக்களுக்கும் அந்த அன்சாரி சஹாபியுடைய இஹ்லாஸ் உங்களுக்கும் வேண்டும், அவருடைய மன தூய்மை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். வல்லதீன தபவ்வ உத்தாரவல் ஈமான், ஈமானையும் சொத்தையும் தனதாக்கி கொண்ட இந்த அன்சாரிகள் தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த அன்சாரி முஹாஜிர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள். தங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தில் முஹாஜிர்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டால் அது குறித்து தங்களுடைய உள்ளத்தில் எந்த நெருடலை உணரமாட்டார்கள். தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவார்கள். உலாயிக வமன் யூக்க ஷுஹா நஃப்ஸிஹி, யார் தன்னுடைய உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறாரோ அவரே வெற்றியாளர்கள். அல்லாஹ் அவரை சிறப்பித்து அந்த இஹ்லாஸை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அது மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவரை சிறப்பித்து வசனங்களாக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாக உலக மக்களுக்கு அருளப்பட்டது. இது தர்மம் மட்டுமல்ல சகோதரர்களே,
அந்த ஏழு அரசுக்குரிய நிழலுக்குரியவர்கள் இன்னொரு தன்மை என்ன தெரியுமா, ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ ஹாலியன், ஒரு மனிதன் தனிமையில் அமர்ந்து அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்தவர், அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்தவர். அனைவருக்கும் இந்த சிறப்பு அல்ல, யாருக்கு இந்த சிறப்பு, ஹாலியன் தனிமையில உட்காரணும், யாருமே இல்ல, மக்கள் யாருமே பார்க்கல, நீ அல்லாவை நினைச்சு அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருளை நினைத்து அவனுடைய பாக்கியங்கள் நினைத்து அவனுடைய நரகத்தை பயந்து அவனுடைய சொர்க்கத்துடைய இன்பத்தின் மீது ஆர்வம் கொண்டு உன்னுடைய கண்கள் கசிகிறதா தனிமையில யாருமே இல்லாத நேரத்தில், அப்போது நீ அல்லாஹ்விடத்தில் நெருங்குகிறாய். அப்ப இது இஹ்லாஸ். ஒரு மனுஷனுக்கு தனிமையில அழுக வருதுன்னா ஏன் வருது, மக்களோட நின்று இருக்கும்போது அழுகிறதுங்கிறது வேற, தனிமையில இருக்கும்போது யாருமே இல்ல அந்த இடத்துல ஒரு மனிதன் தனிமையில இருக்கும்போது பல விஷயங்களை யோசிப்பான். அந்த இடத்துல அல்லாஹ்வை நீ யோசிக்கிறியா, அல்லாஹ்வை யோசிச்சு உனக்கு அழுக வருதா, கண்ணீர் கசியுதா, அப்ப உனக்கு இந்த சிறப்பு உண்டு. அப்ப இதெல்லாம் என்னது, ரகசியமான நல்லறங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். அல்லாஹ் அமல்களுக்கு கூலி தர்றது அவரவர்களுடைய இஹ்லாஸ வச்சுதான், அதை நல்லா விளங்கணும். ஒமன் ஹம்மபி ஹசனத்தின் வா அமிலஹா, ஒரு நன்மையை நாடி நீங்கள் செய்தால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை, யார் சொல்லுங்க பாப்பா, யார் சொல்லுவா, ஒரு மனிதன் ஒரு நல்லதை நாடி விட்டான், செய்து விட்டான், அவனுக்கு எவ்வளவு நன்மை, தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. ஒரு நல்லதை நாடி அதை செய்தால் எவ்வளவு நன்மை, யார் சொல்லுவா, கை தூக்குங்க. நூறு நன்மை, எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும், எழுநூறு வரைக்கும், வேற ஒரு மனிதன் ஒரு நல்லதை நாடி செய்து விட்டால் ஃபலஹு அஷரத்தி அம்சாலிகா, அஷரு அம்சாலிகா, அது போன்று பத்து மடங்கு உண்டு. முதல் உள்ள கணக்கு என்ன, பத்து மடங்கு. இது அல்லாஹ் அவனுடைய அருளால கொடுக்கிறான், ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வைக்காம எப்படி வைக்கிறான், ஒண்ணுக்கு பத்து. ஒரு நல்லதை நாடி செய்யாம விட்டுட்டீங்க அப்ப என்ன உண்டு, ஒரு நன்மை உண்டு, ஒண்ணுக்கு ஒண்ணு, செய்யாம விட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு, செய்து விட்டால் பத்து மடங்கு நன்மை. அப்ப இவங்க சொன்னாங்கல்ல எழுபதுல இருந்து எழுநூறு, அது எப்படி, இலா அலாஃபின் கசீரா, பத்துனா பத்தோட நிக்காது, பன்மடங்காக அல்லா பெருக்குவான். எதை வச்சு அல்லா பெருக்குவான், இஹ்லாஸ வச்சு, அது அவங்கவுங்க செய்யற செயல எண்ணத்தை வச்சு. ஒரு மணி ரெண்டு ரக்காய் தொழுகிறான், நல்லது நாடி தொழுதா அவனுக்கு பத்து நன்மை அவ்வளவுதான். அந்த ரெண்டு ரக்காயத்தை அவன் எவ்வளவு மனசை ஒருமுகப்படுத்தி அல்லாவிடத்துல இஹ்லாசோடு, அதுல கெட்ட எண்ணங்கள் எதுவுமே கலக்காம இந்த அளவுக்கு அவன் தொழுதானா, அந்த ரெண்டு அல்லாஹ் அவனுடைய இஹ்லாஸ் அல்லாவுக்கு தெரியும் எவ்வளவு வெயிட்டுங்கிறது, அந்த இஹ்லாசுடைய மதிப்பு எவ்வளவு தெரியும். அதுக்கு தகுந்தமா அல்லாஹ் என்ன செய்வான், அதை பன்மடங்கா பெருக்கிக்கிட்டே இருப்பான். அன்பான சகோதரர்களே, தொழுகிறோம் இல்லையா, அந்த தொழுகை நபி அவர்கள் எந்த தொழுகையை சிறந்தது சொன்னாங்க, வீட்டில் தொழுகிற தொழுகை தான் சிறந்தது. கடமையான தொழுகிற பள்ளியில தொழுகணும், உபரியான வணக்கங்கள் எல்லாம் வீட்டில் தொழுவது சிறந்தது. ஏன்னா வீட்டுல நம்ம என்ன செய்வோம், ரகசியமா இருப்போம். சல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவிலே தொழுங்கள். மக்கள் எல்லாம் உறங்கிட்டாங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இரவிலே நின்று தொழுகுங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிற வணக்கம். அல்லாஹ் ஒரு மனுஷனை பார்த்து சந்தோஷப்படுறான், நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் மலைப்பாதையில இருக்கிறான், அங்கே மனிதர்கள் யாருமே இல்ல, அவனும் அவனுடைய ஆடுகள் மட்டும்தான் இருக்கிறது, அவனும் அவனுடைய ஆடுகள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் பாங்கு சொல்லி இக்காம சொல்லி தொழுகிறான். இதை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக தொழுகை, அதுவும் நம்முடைய வணக்க வழிபாடுகள்ல ரகசியமாக, இரவு வணக்கம் இதெல்லாம் நம்ம ரகசியமா வச்சுக்கணும். அது மாதிரி நோன்பு, நோன்பு பத்தி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, குல்லு அமலி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய எல்லா செயலும் அவனுக்குரியது. இல்ல சியாம், எதை தவிர, நோன்பை தவிர, ஃபைன்னஹு லீ, அது எனக்குரியது. நானே அதற்கு கூலி வழங்குவேன். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஆதமுடைய செயல்கள் எல்லாம் அவனுக்குரியதா? நோன்பு மட்டும் அல்லாவுக்குரியதா? அப்ப நம்ம தொழுகிற தொழுக என்ன நமக்குரியதா? அல்லாவுக்குரியது தானே. நம்ம கொடுக்கிற ஜகாத் என்ன நமக்குரியதா? அது அல்லாவுக்குரியது தானே. அதனால நோன்பு மட்டும் அல்லாவுக்குரியது? அல்லாஹ் இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறான். அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஹதீசுல் குதுசி, ஹதீசுல் இலாஹி, ஹதீசுல் ரப்பானி என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ். அது என்ன? தொழுக, தர்மம், சதகா, ஹஜ், இந்த மூணுமே அல்லாஹ்வுக்காக தான் நம்ம செய்வோம். ஆனால் இது பிற மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் அமைந்த வழிபாடுகள். தொழுகும் போது நாலு பேர் பார்ப்பாங்க, பகிரங்கமான ஒரு செயல். தர்மம் செய்யறோம், நாலு பேர் பார்ப்பாங்க. நாலு பேர் பார்க்கறதுனால யாருக்கு தர்மம் செய்யறோமோ அவராவது என்ன செய்வார்? நம்மளை பத்தி நாலு விதமா நல்ல விதமா எண்ணுவார், அவருக்கும் தெரியும். இப்படி இருக்கும் தர்மம். தர்மத்துலதான் ஒரு சில சகாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? தர்மத்தை என்ன செய்வாங்க? பள்ளிவாசல வச்சுட்டு போயிருவாங்க. என்ன செய்வாங்கன்னா வச்சுட்டு போயிருவாங்க. ஏன் வச்சுட்டு போறாங்க? ஒரு கொடுத்தா கூட என்ன, அது கூட அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. யாரு கொடுத்தாங்கிறது தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. யாராவது ஒரு மிஸ்கின் ஒரு எடுத்துட்டு போவார், அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம அல்லாட்டம் இப்படிலாம் சாபாக்கள் செஞ்சாங்கிறத ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப நோன்ப மட்டும் அல்லாஹ் சொன்னா இதெல்லாம் பிறர் பாக்குற மாதிரி உள்ள வழிபாடு. ஆனா நோன்பை பொறுத்தவரை ஒரு அடியா நோன்பு வச்சிருக்கானா இல்லையாங்கிறது அவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நான் நோன்பு வச்சிருக்கேங்கிறது யாருக்காவது தெரியுமா? இப்ப நான் நோன்பு வச்சிருக்கேன்னு வைங்க, அது யாருக்காவது தெரியுமா? தெரிய, நானா சொன்னாதான் தெரியும். நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா தெரியும், அல்ல நீங்களா கேட்டா தெரியும். சொன்னால்தான் தெரியுமே தவிர சொல்லாவிட்டால் நாம நோன்பு வைத்திருக்கோம் என்பது யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. ஆனா அல்ல அதுதான் விரும்புறான், இந்த மாதிரியான அமல்களை விரும்புறான். நானு அஜிசி பிஹி, நானே இவருக்கு இதுக்கு கூலி வழங்குவேன். ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம், பல வகையில கேடயம், நரகத்திலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய கேடயம், நமக்கு மனதிலே இஹ்லாசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேடயம், கெட்ட எண்ணங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் பேசப்பட்ட இந்த உரையிலிருந்து நாம் ஒரே ஒரு படிப்பினை, மிக முக்கியமான ஒரு படிப்பினையை நாம் பெற வேண்டும். அதை செய்வதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய வகையில், வேற யாரும் பார்க்காத வகையில் ரகசியமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். அது மாதிரியான வழிபாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முடிந்த அளவு வழிபாடுகளை ரகசியமாக்க பழகிக் கொள்ள வேண்டும். இது நம்மை பண்புபடுத்தும், அல்லாவிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாவல்ல இறைவன் அப்படிப்பட்ட சிறப்பான குணத்துக்குரியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நாம் எதை பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ, அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.